கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை நினைப்பூட்டும் பொருள். அவர்கள் மேசையைச் சுற்றி கூடியிருந்த பொழுது அவர் துக்க உணர்ச்சியுள்ள குரலுடன் கூறியது, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 22:15-18 வரை. நற்கருணை ஆராதனை நேரம் துக்கப்படுகிற வேளையல்ல, இது அதன் நோக்கமல்ல. ஆண்டவருடைய சீடர்கள் அவருடைய மேசையைச் சுற்றி கூடுகிற பொழுது அவர்கள் தங்கள் குற்றங்குறைகளை நினைத்து புலம்ப வேண்டுவதில்லை. அவர்கள் தங்கள் கடந்த கால அனுபவம் தங்களுக்கு ஊக்கமளிப்பதாயிருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டுவதில்லை. அவர்கள் தங்களுக்கும் தங்கள் சகோதரருக்குமுள்ள வேறுபாடுகளை திரும்ப நினைக்க வேண்டுவதில்லை. ஆயத்த ஆராதனை இவற்றையெல்லாம் தழுவியுள்ளது. தற்சோதனை, பாவ அறிக்கை, வேறுபாடுகள் நீங்கி ஒப்புரவாகுதல் எல்லாம் தீர்ந்து போயின. அவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவைச் சந்திக்க வருகின்றார்கள். அவர்கள் சிலுவையின் நிழலில் நிற்க வேண்டுவதில்லை, அதன் இரட்சிப்பருளும் வெளிச்சத்தில் நிற்க வேண்டும். நீதியின் சூரியனுடைய பிரகாசமுள்ள கதிர்களுக்கு நேரே ஆத்துமாவை திறந்து வைக்க வேண்டும். கிறிஸ்துவின் மகா விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே இருதயம் சுத்திகரிக்கப்பெற்று அவரது பிரசன்னம் கண்ணுக்கு புலப்படாதிருந்தாலும் அதை முற்றிலும் உணர்ந்தவர்களாய் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன். சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. யோவான் 14:27 என்று கூறுகின்ற அவர் வார்த்தைகளை கேட்க வேண்டும். கிறிஸ்துவின் நொறுங்குண்ட சரீரத்திற்கும் சிந்துண்ட இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது மனோபாவனையினால் மேல்வீட்டு அறையிலுள்ள நற்கருணை காட்சியில் கலந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் பாவங்களைச் சுமந்த அவருடைய கொடிய வேதனையினால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு தோட்டத்திற்குள்ளே நாம் கடந்து போக காண்கிறோம். தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குகிறதற்காக நடைபெறுகின்ற போராட்டத்தை காண்கின்றோம். கிறிஸ்து நம் நடுவில் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்றார். சிலுவையில் அறையப்பட்ட மீட்பரை நோக்கி பார்த்து பரலோக மன்னர் செலுத்திய பலியின் மமாண்பையும் கருத்தையும் நாம் பூரணமாய் அறிந்து கொள்ளுகின்றேம். இரட்சிப்பின் திட்டம் மகிமையுடனே நமக்கு முன் தோன்றுகின்றது. கல்வாரியின் நினைவு உயிருள்ள தூய உணர்ச்சிகளை நம் உள்ளத்தில் எழுப்பிவிடுகின்றது. கடவுளையும் ஆட்டுக்குட்டியானவரையும் துதிக்கும் துதி நம் உள்ளத்திலும் உதடுகளிலும் எழும்புகின்றது. கல்வாரியின் காட்சிகளை சதா மனதில் பேணும் ஆத்துமாவில் மேட்டிமையும் தற்புகழ்ச்சியும் தலையெடுக்க மாட்டா. விசுவாசம் நம் ஆண்டவரின் மாபெரும் பலியை தியானிக்கிற பொழுது ஆத்துமா கிறிஸ்துவின் ஆவிக்குரிய ஜீவனை உட்கொள்ளுகின்றது. இரா போஜனம் பெறுகின்ற ஒவ்வொரு வேளையும் ஆத்துமா ஆவிக்குரிய வல்லமை அடைகின்றது. ஆராதனையானது விசுவாசியை கிறிஸ்துவோடும் அவர் மூலமாய் பிதாவோடும் இணைக்கின்ற உயிருள்ள தொடர்பை அமைக்கின்றது. விசேஷித்த கருத்தில் சார்ந்திருக்கிற மனுமக்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு உண்டாக்குகின்றது. நற்கருணை ஆராதனை கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையைச் சுட்டிக்காட்டுகின்றது. அது சீடர்கள் மனத்தில் தெளிவான நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பெற்றது. அவர்கள் அவரது மரணத்தை நினைவு கூறும்படி கூடிவந்த பொழுதெல்லாம் அவர் செயல்களை எண்ணி பார்த்தார்கள். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காகச் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சபழ ரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் இராஜ்யத்தில் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 26:27-29 வரை. அவர்கள் தங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்திலே தங்கள் ஆண்டவருடைய வருகையைப் பற்றிய நம்பிக்கையினால் ஆறுதலடைந்தார்கள். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். முதலாம் கொரிந்தியர் 11:26 என்னும் வசனம் அவர்களுக்கு சொல்லி முடியாத அருமையாயிருந்தது. இந்த காரியங்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மக்களை நெருக்கி ஏவுகின்ற இயேசுவின் அன்பை அதன் வல்லமையுடனே கூட நாம் சதா நினைவு கூற வேண்டும். இந்த ஆராதனையானது நமக்காக வெளிப்படுத்திய கடவுள் அன்பை குறித்து நம் உணர்ச்சிகளுடனே பேசும்படி கிறிஸ்து இதை ஏற்படுத்தியிருக்கின்றார். கிறிஸ்து மூலமாகவே அல்லாமல் நம் ஆத்துமாவிற்கும் கடவுளுக்கும் எவ்வகையிலும் ஐக்கியம் உண்டாக்க முடியாது. இயேசுவின் அன்பினாலேயே சகோதரனோடு சகோதரனுக்கு ஐக்கியமும் அன்பும் உறுதிப்பட்டு என்றும் நிலை நிற்க வேண்டும். கிறிஸ்துவின் மரணத்தைக் காட்டிலும் குறைவான பரிகாரம் யாதொன்றினாலும் அவருடைய அன்பு நமக்கு விரும்பிய பலனை விளைவிக்கும்படி செய்ய இயலாது. அவரது மரணத்தினாலேயே நாம் அவரது இரண்டாம் வருகையை மகிழ்ச்சியுடனே எதிர்பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். அவரது பலியே நம் நம்பிக்கைக்கு மத்திய ஸ்தலம். அதன்மேலேயே நாம் நம் விசுவாசத்தை நிலைப்படுத்த வேண்டும்.